السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. وقد قال الله تعالى في القرآن القديم الفرقان المجيد، ذلك بأن الله لم يكن مغيرا نعمة أنعمها على قوم حتى يغيروا ما بأنفسهم فإن الله سميع عليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும், அனைத்து இஸ்லாமியர்கள் மீதும், நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. பெருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மகத்தான ஒரு மார்க்கத்தின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு வழிகாட்டியாக வாழும் நெறியாக இஸ்லாத்தை அமைத்து தந்திருக்கிறான். இஸ்லாம் என்பது இயற்கையாக அமையப்பட்ட ஒன்று, அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. மனித வாழ்வுக்கு அல்லாஹு தஆலா தேர்வு செய்த ஒரு வாழ்வு நெறி. இந்த உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்துவிட்டான், அந்த முறையை தான் அல்லாஹு தஆலா இஸ்லாம் என்கின்ற மார்க்கத்தின் மூலமாக வழங்கியிருக்கிறான். மனிதனுடைய அவன் தோன்றிய காலத்திலே இருந்து மனிதனுக்கு எதிராக உருவெடுத்த இபிலீஸ் என்கின்ற மனித விரோதியின் மூலமாக பலவிதமான செயல்பாடுகளும், இறைவனது கொள்கைக்கு விரோதமான நிலைகளும் அந்தந்த காலத்து மக்களால் அவர்களது சிந்தனையிலே அவன் உருவாக்கி மக்களை பிளவுபடுத்துகின்ற முயற்சியில அவன் வெற்றி கொண்டு வந்திருக்கிறான். இந்த அடிப்படையில் ஏகத்துவம் என்ற அந்த கொள்கைக்கு எதிராக ஆரம்ப காலம் முதற்கொண்டே, கிட்டத்தட்ட ஆதம் அலி இஸ்லாமர்களுக்கு பிறகு அந்த காலத்தொட்டே மனிதனுடைய சிந்தனையில இறை மறுப்பும் இறை இணை வைப்பும் என்கின்ற செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டே வந்திருக்கிறது. அசத்தியமும் சத்தியமும் ஒன்று கொண்டு மோதிக்கொண்டே வந்திருக்கிறது. உண்மைக்கும் பொய்மைக்கும் அவ்வப்போது பிரச்சனைகளும் போர்களும் நடைபெற்று வந்திருக்கின்றன என்பதை வரலாற்று ரீதியாக அறிகிறோம். நான் அல்லாஹு தஆலா சத்தியத்திற்கு வெற்றியை கொடுப்பான், அசத்தியத்திற்கு அழிவை தருவான் என்பதனையும் திருக்குறான் நமக்கு வரலாற்று ரீதியாக நமக்கு சொல்லிக் காட்டுகிறது. அந்தந்த காலத்து மக்களை அவர்களை தவறான கொள்கையில் இருந்து மீட்டுவதற்காக வேண்டி நபிமார்களை அனுப்பினான், ரசூல்மார்களை அனுப்பினான். இடைப்பட்ட காலங்களிலே சில நல்லோர்களின் மூலமாக அல்லாஹு தஆலா ஏகத்துவ வழிகாட்டுதலை ஏற்படுத்தி இருக்கிறான். அந்தந்த சமயங்களிலே ஒரு சிலர்கள் உண்மையை உணர்ந்து தான் யார் என்பதை விளங்கிக் கொண்டு தன்னை படைத்து இறைவனை அறிந்து அவர்கள் வாழ்க்கை நடத்துகிற போது அவர்கள் இந்த உலகத்திலே மகத்தான வெற்றி அடைந்திருக்கிறார்கள். யார் அதை உணராது பொடுபோக்குத்தனமாக வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் மிகப்பெரிய தோல்வியும் சந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் அறிகிறோம். இந்த உலகத்திலே வாழ்ந்த மிகப்பெரும் அரசர்கள், உலகத்தினுடைய ஆட்சி அதிகாரங்களை வழங்கப்பட்டவர்கள், உலகத்துடைய செல்வங்களை வழங்கப்பட்டவர்கள் இறை மறுப்பாளர்களாக இருந்ததின் காரணமாக, இறைவனுக்கு இணை கற்பிப்பவர்களாக இருந்ததின் காரணமாக, அவர்கள் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அவர்களை புரட்டி போட்டிருக்கிற செய்திகளையும் அல்லாஹ் திருமறையிலே சொல்லிக் காட்டுகிறான். ஃபிரௌன் என்பவன் மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருந்தான். அல்லாஹ் தஆலா அவனது அநீதத்திற்கு முடிவு கட்டி அவன் யாரை தாழ்ந்த இனமாக கருதி தன்னுடைய ஆட்சி காலத்திலே மக்களிடத்திலே அந்த பிரிவினை உண்டாக்கி வந்தானோ, அந்த தாழ்ந்த ஜாதிகளாக இருக்கிற பனீ இஸ்ரவேலர்களிடத்திலே அல்லாஹ் பதவியை கொடுத்தான், அதிகாரத்தை கொடுத்தான். பனீ இஸ்ரவேலர்களிலே இந்த உலகத்திலே நிறைய பேர்கள் அரசர்களாக இருந்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் யூதர்களிலே நிறைய நபிமார்களும் அவருடைய இனத்திலே தோன்றி இருக்கிறார்கள். உலகத்திலே அல்லாஹ்வை பற்றி பறைசாற்றுகிற மிகச்சிறந்த ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் திகழ்ந்து கொண்டு வந்தது. எல்லாவிதமான உலகத்தினுடைய செல்வங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். அல்லாஹ் திருமறையில் அடிக்கடி சொல்லுவான், ஒது குரு நியமத்துல்லாஹி, அல்லாஹ் உங்களின் மீது செய்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் நினைத்து பாருங்கள் எவ்வளவெல்லாம் செய்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பட்டியலிடுவான். அவ்வளவு செல்வாக்கை கொடுத்திருந்து பெற்றிருந்த அந்த பனீஸ்ரவலர்கள் இறைவனுக்கு அவனை வரம்பு மீறி நடந்தபோது, அவன் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருந்தானோ அந்த செயல்களை செய்த போது, எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தானோ அதை பொறுப்புத்தனமாக விட்டபோது அல்லாஹ் அவர்களுக்கு அறிவை ஏற்படுத்தினான், மிகப்பெரிய கேவலத்தை ஏற்படுத்தினான். உலகத்திலே எந்த ஒரு பகுதியிலும் ஒட்ட முடியாத அளவுக்கு நாடோடிகளாக அல்லாஹ் இந்த உலகத்தில் அவர்களை ஊர் சுற்ற வைத்தான். உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் உறங்குவதற்கும் இடமில்லாத அளவுக்கு அல்லாஹ்வால் மிகவும் அவர்களை கேவலப்படுத்தினான். அதற்கு அவர்களிடத்திலே இருந்த செயல் அந்தந்த நபிமார்களை புறக்கணித்ததோடு மட்டுமல்லாது, ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன நபிமார்களை கொலை செய்தார்கள், துன்புறுத்தினார்கள், அவர்கள் மீது மிகப்பெரிய அளவிலே அபாதங்களை சுமத்தினார்கள். இதன் காரணமாக அந்த இனத்தை அல்லாஹ்வால் இந்த உலகத்திலே ஒரு கேவலமாக இனமாக ஆக்கி தந்தான். அல்லாஹ் திருமறையில சொல்லுவான், தாலிக பி அன் அல்லாஹ், இதெல்லாம் அல்லாஹ்வால் நிச்சயமாக லம்யக்கு முஹையரன் நியமத்தன் அலா கௌமின், எந்த ஒரு சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ்வால் அவன் செய்த நியமத்துகளை மாற்றுவதில்லை. ஒரு சமுதாயத்தின் மீது அல்லாஹ்வுடைய ஒரு அருள் இறங்குகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் மாற்றி விடுவதில்லை எதுவரையிலும் என்று சொன்னால், அனுப்பும் அவர்கள் தங்களுக்குள்ளாக மாற்றிக் கொள்ளாதவர்கள், தங்களது செயல்பாடுகளை அவர்கள் மாற்றிக் கொள்வதன் காரணமாக, தங்களது கட்டுப்பாடுகளை அவர்கள் மீறிக் கொள்வதன் காரணமாக, தங்களது வரம்புகளை அவர்கள் கடந்து போவதன் காரணமாகத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு செய்த நியமத்துகளை மாற்றிவிடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இறைவனது வரம்பில் இருந்து நாம் தவறி நடக்கிற போது நமக்கு இருக்கிற அதிகாரங்களை நமது எதிரிடத்திலே கொடுத்து விடுவான், நமக்கு இருக்கிற அறிவை நமது எதிரிகளிடத்திலே கொடுத்து விடுவான், நமக்கு இருக்கிற ஆற்றலையும் வலிமையும் அவர்களிடத்திலே கொடுத்து விடுவான். இந்த அதைத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே கிட்டத்தட்ட 200 கோடிகளாக முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உள்ள நிலைமை என்ன சிந்தித்து பாருங்கள். மற்றவர்களின் மீது இருக்கிற அதாவது அந்த புகைச்சல் பொறாமை எல்லாம் இருக்கிறது. இஸ்லாமத்தினுடைய வளர்ச்சியை கண்டு அபரிமிதமான முறையில் அவர்கள் காழ்ப்புணர்ச்சி கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான சூழ்ச்சிகளுக்கு அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். இதெல்லாம் உண்மைதான், நிதர்சனமான உண்மை. இந்திய அளவில் மட்டுமல்ல சர்வதேச அளவில் முஸ்லிமின் மீது கடும் வஞ்சம் கொண்டு அனைத்துமே செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. தொலைத்தொடர்பு சாதனங்களாகட்டும், போர்க்கருவிகளாகட்டும், போர் ஆயுதங்களாகட்டும், அரசியல் ரீதியாக ஆகட்டும், பொருளாதார ரீதியாக ஆகட்டும், எல்லா வகையிலுமான அந்த போர் தொடுத்தல் என்பது சர்வதேச அளவில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் முஸ்லிம்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, எதுவுமே செய்ய இயலவில்லை. கிட்டத்தட்ட இந்த உலகத்திலே 4 பேர்களிலே ஒருவர் முஸ்லீமாக இருக்கிறார், ஒன்றிலே 4 பேர்களுக்குமாக இருக்கிறார். ஆனால் யூதர்களோ 200 பேருக்கு ஒருவர் தான் யூதராக இருக்கிறார். எந்த அளவுக்கு முஸ்லிம்கள் உயர்ந்திருக்கிற நிலையிலும் கூட 60 நாடுகளிலே முஸ்லிம்களது ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதாரம் முஸ்லிமிடத்தில் இருக்கிறது, எண்ணெய் வளம் இதெல்லாம் இருந்தும் கூட இன்றைக்கு நாம் வாய்ப்பிருக்கிற சூழ்நிலை நம்மால் எதிர்க்க முடியவில்லை. ஒரு விதமான கோழைத்தனம், பேசுவதற்கு கூட துணிச்சல் பெறுவதில்லை, ஏதாவது கருத்தை சொல்வதற்கு கூட நமக்கு துணிவு வருவதில்லை. இந்த நிலை இந்த அளவுக்கு நமது மனோநிலை ஊனப்பட்டு போனதற்கு காரணம்
இந்த அளவுக்கு மனது மிகப்பெரிய அளவிலே கீழ்நிலைக்கு போனதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், நம்மிடத்திலே இஸ்லாமிய வாழ்க்கை முறை கிடையாது. முஸ்லிம்களாக இருக்கிறோம், ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு சமுதாயமும் தமக்கு பின்னடைவு ஏற்படுகிற போது, சோதனைகள் உண்டாகிற போது தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்ய வேண்டும். எல்லா குற்றங்களையும் மற்றவர்களின் மீது போட்டுக் கொண்டிருப்பது நியாயம் அல்ல. இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு போக்கு நாள் கணக்கிலே மிக வேகமாக அலைகளை போன்று வந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்திலும் பாருங்கள், முஸ்லிம் ஒரு காரியத்தை செய்கிற போது அவன் மீது காட்டப்படுகிற பாராபட்சம் மற்றவர்கள் மீது இல்லை. ஒரே செயல்தான், ஒரே குற்றத்திற்குரிய செயல்தான், அதை மற்றவர்கள் செய்கிற போது சாதாரணமாக கணிக்கப்படுகிறது, சாதாரணமாக பிரசுரிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு முஸ்லீம் அதை செய்கிற போது அதை பன்மடங்கு விபரீதமாக பகிரங்கமாக அதை காட்டப்படுகிறது இல்லையா? இது மாதிரியான சூழ்நிலை முஸ்லிம்கள் மீது தொடர்ச்சியாக அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற வகைகளில், இல்லாத செயல்களை அவர்கள் மீது சுமத்துகின்ற வகைகளில பன்னெடுங்காலங்களாக இவைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனால் ஒரு காலம் இருந்தது, முஸ்லிம்கள் என்று சொன்னால் ஒரு அச்சம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. முஸ்லிம்கள் ஒன்றும் யாருடைய வீட்டிற்கும் சென்று யாரையும் துன்புறுத்தியது கிடையாது, யாரையும் ஓட ஓட விரட்டி கொன்றது கிடையாது, எந்த பெண்களையோ குழந்தைகளையோ அவர்கள் பழிவாங்கியது கிடையாது. ஆனால் இத்தனை அக்கிரமங்களை மற்றவர்கள் செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு கட்டத்தில் ஸ்பெயினில் முஸ்லிம் குழந்தைகளை கூட பாராமல் கிறிஸ்துவர்கள் அந்த பச்சிளம் குழந்தைகளை கால் இரண்டையும் பிடித்து சுவற்றிலே அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வகுடுகள் எல்லாம் பிற்காலத்திலே கண்டறியப்பட்டிருந்தன. அந்த அளவுக்கு ஈனத்தனமாக எந்த காலத்தில் முஸ்லிம்கள் நடந்தது கிடையாது. நெருப்பிலிட்டு பொசுக்குவதோ, ஆயுதங்களை கொண்டு பகிரங்கமான ஆயுதங்களை கொண்டு அவர்களை கொலை செய்வதோ, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எந்த காலத்திலும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் போர்க்களங்களிலும் முஸ்லிம்கள் கையாண்டு வந்திருக்கிறார்கள் என்றுதான் நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், களத்திலே இருந்து ஓடுகிற அந்த எதிரியை துரத்திக் கொண்டு ஓடி அவரை கொல்லக்கூடாது, பெண்களை கொல்லக்கூடாது, வயோதிகளை கொல்லக்கூடாது, குழந்தைகளை கொல்லக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது, உயர்ந்திருக்கிற கட்டிடங்களை இடிக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த கட்டுப்பாட்டில் தான் இஸ்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் அந்த கட்டுப்பாட்டில் தான் போர் முறையும் கூட கையாண்டு வந்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட முஸ்லிம்கள் என்று சொல்லுகிற போது ஒரு அச்சம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. சைதுனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை பற்றி ஒரு செய்தி கேள்விப்பட்டிருக்கிற ஒரு அரசன் ஒரு தூதுவனை அனுப்பி வைக்கிறார். அவர் மதீனாவுக்கு வருகிறார். உமர் அல்லாஹ்வுடைய பெயர் மதீனாவிலே ஒரு பகுதியிலே இருக்கிறார். அன்றைக்கெல்லாம் இந்த அளவுக்கு தொலை தொடர்பு சாதனங்கள் கிடையாது, மீடியாக்கள் கிடையாது. ஆனால் ஒரு மனிதனை பற்றி உலகம் முழுவதும் பேசப்பட்டது. உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் அவரை பற்றி பேசி பேசினார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அவர் பெயர் பரவி இருக்கும்? அது மட்டுமல்ல, அவரை பற்றி அச்சம். பள்ளிவாசலுக்கு வந்து விசாரிக்கிறார், ஹலீஃபாவை பார்க்க வேண்டும் என்பதாக. அங்கே சில சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வெளியில. அவர் சொல்கிறார், பள்ளிவாசலுக்குள்ளே சென்று பாருங்கள், அங்கே படுத்து கிடப்பார், மதிய வேலை கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார். உள்ள வந்து பார்த்தா ஹலீஃபா என்று யாருமே இல்லை. தூதுவருக்கு சந்தேகம், திரும்பவும் போய் அந்த சிறுவனிடத்திலே கேட்கிறார், உள்ளேதான் இருக்கிறார் பாருங்கள். எங்கே என்று சொல்லும்போது மரத்தடியிலே அவர் படுத்து கிடப்பார். ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய நிழலிலே படுத்து கிடப்பார். அங்கே சென்று பார்த்தால் ஒரு மனிதர் படுத்து கிடக்கிறார். அவர் வைத்திருந்த ஒரு சாட்டையை தலையணையாக வைத்து சுருட்டி அதை தலைக்கு கொடுத்து பங்கு கொடுத்து படுத்து கிடக்கிறார். வந்த அந்த வீரருக்கோ ஒரு சபலம் ஏற்படுகிறது. இவரையா பார்த்து பேரரசு, ரோம பேரரசு அஞ்சுகிறது, பாரசீக பேரரசு அஞ்சுகிறது, அதெல்லாம் எவ்வளவு வல்லரசுகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிற நாடுகள். இந்த ஒரு சாதாரண மனிதரை பார்த்தா எவ்வளவு அச்சப்படுகிறார்கள். இவரை தீர்த்து கட்டினால் என்ன என்பதாக சொல்லி தன்னுடைய வாளை உருவுவதற்காக வேண்டி முயற்சிக்கிறார். அந்த நேரத்தில் உமரல்லா தாலா நூறு திரும்பி பார்க்கிறார்கள், தனக்கு பக்கத்திலே ஒரு தூதர் நின்று கொண்டிருக்கிறார், வேறு நாட்டைச் சேர்ந்தவர். மறுநாள் அவர்களை பார்த்த உடனே அவருக்கு நடுக்கம் ஏற்படுகிறது, பயம் ஏற்பட்டு வலவழத்து போனவராக அங்கே நின்று கொண்டிருக்கிறார். மறுநாள் எழுந்து, யார் நீங்கள், என்ன விஷயம் என்று விசாரிக்கிறார்கள். நான் இந்த நாட்டிலிருந்து தூதுவனாக வந்திருக்கிறேன், என்ன செய்தி என்று சொல்கிற போது அவருக்கு பேசுவதற்கு நான் தழுக்கிறது, எதற்காக பயப்படுகிறீர்கள், எதற்காக அஞ்சுகிறீர்கள், நானாமாக காய்ந்த ரொட்டி துண்டை சாப்பிட்ட ஒரு பெண்மணியின், குறைசி பெண்மணியின் மகன் தான் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு பயம் ஏன் என்று சொன்னால், அந்த இஸ்லாமிய வாழ்வு முறை அவர்களிடத்தில் இருந்தது. இறைவனை பற்றி அச்சம் இருந்தது, இறைவனை பற்றி பயம் இருந்தது. இந்த உலகத்திலே மரணம் என்பது ஒவ்வொருவருக்கும் வந்தே தீரும், அதை பற்றி அவர்கள் பயப்படவில்லை, அஞ்சவில்லை. அதன் காரணமாக உலகம் முழுவதிலும் இருக்கிற அரசர்கள் அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து அஞ்சினார்கள், பயந்தார்கள். இன்னைக்கு எவ்வளவு நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இருந்தாலும் கூட, எவ்வளவு ராணுவங்கள் இஸ்லாமியர்களுக்கு இருந்தாலும் கூட, அதை பற்றி எந்த அச்சமும் இந்த உலகத்தார்களுக்கு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், யூஷக்கன் கதா அலைக்கும் கமா கதால் ஆக்கிலத்திலா கசாத்திஹா, எனக்கு பின்னால் என்னுடைய சமுதாயத்திற்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னுடைய உம்மத்தினர்கள் மீது உணவு பசியாக, நல்ல பசியாக இருப்பவன் உணவு தட்டின் மீது எப்படி பாய்ந்து வேகமாக போவானோ அதுபோல என்னுடைய சமுதாயத்தின் மீது பாய்ந்து வருவார்கள் மாற்று சமுதாயத்தினர்கள். பசி, கடுமையான பசியினுடைய நேரத்தில் அந்த தன்மானம், அந்த இதெல்லாம் நாம் பார்க்க மாட்டோம். பசி அடங்க வேண்டும்பதற்காக வேண்டி இடித்து தள்ளி மோதி முட்டி போய் உணவருந்து இருந்த இடத்திற்கு எப்படி வேகமாக போவோமோ அதுபோல பசி கொண்டவர்களைப் போல என்னுடைய சமுதாயத்தின் மீது சீறி பாய்ந்து வருவார்கள் என்று சொன்ன போது, பகால காயலுன் ஒருவர் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், அமீன் கில்லத்தின் அகல் யோமைதின், அந்த காலத்திலே நாங்கள் என்ன சொருப்பமானவர்களாகவா இருப்போம், குறைந்தவர்களாக இருப்போமா என்று கேட்டபோது கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கதீரன், இல்லை இல்லை, அந்த காலத்திலே நீங்கள் பெரும் திரளாக இருப்பீர்கள், பெரும்பான்மையான கூட்டமாக இருப்பீர்கள், வலாக்கின்னக்கும் ஔசாஉன் கௌசாஉஸ்ஸைலி, என்றாலும் கடலிலே அலைகளால் அடித்து செல்லப்பட்ட தள்ளுகிற நுரைகளை போன்று நீங்கள் நுரைகளாக இருப்பீர்கள், கரையினுடைய ஓரத்திலே ஒதுங்குகிற நுரைகள் எப்படியோ அதுபோன்று நுரைகளாக இருப்பீர்கள், எடுத்து கையில வச்சு ஊதுனா மறந்து போய்விடும், அந்த அளவுக்கு வலுவற்றவர்களாக, அந்த அளவுக்கு சக்தியால் குறைந்தவர்களாக இருப்பீர்கள். பல அஞ்சான் அல்லாவின் சுசூரி அறிவிக்கும் உன் மகாபத்தமின்கும், எப்போதுமே முஸ்லிம்கள் என்று சொன்னால் இஸ்லாத்திற்கு எதிராக இருப்பவர்களுக்கு இருப்பவர்களிடத்தை அல்லாஹ் ஒரு பயத்தை ஏற்படுத்துவான், அது அவருடைய வேலை. முஸ்லிம்கள் என்று சொன்னாலே முஸ்லிம்களுக்கு யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், அந்த பயத்தை அல்லாஹ் தஆலா அவருடைய உள்ளத்தில் இருந்து எடுத்து விடுவார் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். உங்களது உள்ளங்களில் அல்லாஹ் தஆலா கோழைத்தனத்தை உண்டாக்கி விடுவான், எதிரிகளது உள்ளங்களிலே உங்களின் மீது அச்சத்தை நீக்கி விடுவான், உங்களது உள்ளங்களிலே ஒரு விதமான கோழைத்தனத்தை உண்டாக்கி விடுவான், ஏற்படுத்தி விடுவான். கால காயிலுன், திரும்ப அந்த மனிதர் கேட்டார், யார் ரசூலல்லாஹ், வமல் பஹன், அந்த கோழைத்தனம் என்பது எதனால் ஏற்படுகிறது என்று கேட்டார்கள், எதனால் அப்படிப்பட்ட கோழைத்தனம் உண்டாகும். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டு விஷயங்களால் அந்த கோழைத்தனம் உண்டாகும், ஒன்று ஹுப்புத் துன்யா, துன்யாவை இந்த உலகை நேசிப்பதின் மூலமாகவும், கராஹியத்துல் மௌத், மரணத்தை வெறுப்பதின் மூலமாக இயல்பாகவே அந்த கோழைத்தனம் உள்ளத்திலே ஏற்பட்டு விடும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துன்யாவின் மீது ஆசை, பொருள் சேர்க்க வேண்டும், உலகத்திலே ஆயிரம் ஆயிரம் ஆறு காண்டுகாலங்கள் வாழ்வதைப் போல நீண்ட நடிக திட்டங்களை போட்டுக்கொண்டு உலகத்திலே நாம் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கின்ற அந்த பேராசை, மரணத்தை வெறுப்பது, யாருக்கும் மரணமாம் என்ற அந்த ஆசை இருப்பதில்லை, விருப்பம் இருப்பதில்லை. மரணம் என்று சொன்னால், மௌத்து என்று சொன்னால் அது விதமான வெறுப்பு. இந்த இரண்டு காரணங்களால் இந்த நிலை உங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நமது முன்னோர்களுக்கு அது இருந்ததில்லை, மரணத்தை அவர்கள் வரவேற்று போனார்கள். ஒரு கையில, அதாவது இஸ்லாம் அல்லாஹ்வுடைய பெயரை பரப்புவதற்காக வேண்டி, இந்த உலகத்திலே நிலைநிறுத்துவதற்காக வேண்டி அவர்கள் உயிரை பெரிதாக மதிக்கவில்லை, எதையுமே பெரிதாக மதிக்கவில்லை. உலகத்திலே எவ்வளவு பெரிய செல்வங்கள் அவர்களுக்கு இருந்த போதும் கூட, மனித மக்கள் இருந்தார்கள், பொருள் செல்வங்கள் இருந்தது, எல்லாமே இருந்தன, ஆனால் எதையுமே அவர்கள் பெரிதாக நினைக்கவில்லை, மரணத்தின்றி ஓடவில்லை. வாழ்வது ஒரு முறைதான், உயிர் போவது ஒரு முறைதான் போகும், அது இறைவனுக்காக போகட்டுமே என்ற துணிச்சல் இருந்தது. அதன் காரணமாக மற்றவர்களுக்கு அவர்கள் மீது பயம் இருந்தது. ஸ்பெயினை கைப்பற்றுகிற போது இவங்க தாரிக்குன ஜியாத் என்று சொல்லக்கூடிய சஹாபி உமர்முடைய காலம், ஸ்பெயினிலே ஒரு அக்கிரம அரசர் அங்கே ஆண்டு கொண்டு வந்தார், மிகப்பெரிய வரம்பு மீறிய செயலில் ஈடுபட்டு கொண்டு வந்தார். இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் அந்த நாட்டுக்கு சம்பந்தமே கிடையாது, வெகு தொலைவிலே இருக்கிறது. இருந்த போதிலும் கூட அங்கு அக்கிரமும் நடக்கிறது, அங்கு இருக்கிற முஸ்லிம் மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லுகிற போது, அங்கு இருக்கிற மக்கள் அந்த காலத்திலேயே, ஆரம்ப காலத்திலேயே முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு வந்தால் இந்த நாட்டு சுபிச்சம் அடையும், நிம்மதி கிடைக்கும், இருக்கிற அட்டூழியங்கள் எல்லாம் குறையும் என்று எதிர்பார்ப்பு ஆண்டாண்டுகளாக இருந்து வந்திருக்கிறது. அதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு இந்த தகவலை அவ்வப்போது சொல்லி அனுப்புவார்கள். எனவே 7000 பேர்களை கொண்ட ஒரு படையை தயார் செய்து தாரிக்குன ஜியாத் என்பவர் தலைமையில ஸ்பெயினுக்கு அனுப்பப்படுகிறது. அந்த காலத்தில் கடல் வழியாகத்தான் அந்த நாட்டிற்கு போக வேண்டும், கப்பலை தயார் செய்ய வேண்டும். ஒரு கப்பலில் அநேகமாக 100 பேர்கள் வரையிலும் பயணம் செய்யலாம், அந்த அளவுக்கு தான் கப்பல் தயாரிக்க முடியும். 7000 பேர்கள் 70 கப்பல்களிலே போகிறார்கள். போய் அங்கே பார்க்கிறார்கள், அந்த வெறிபிடித்த பாரசீக அரசு இவர்களை எதிர்நோக்கி, அதாவது அந்த காலத்திலே ரொம்பவும் ஆணவத்தோடும் மிகப்பெரிய அளவிலே தற்பெருமையோடும் வாழ்ந்து கொண்டு வந்தவர்கள், மற்ற மனிதர்களை மனிதர்களாக மதிக்க மாட்டார்கள், மிக கேவலமாக கருதுபவர்கள். இந்த நாட்டுக்கும் இந்த பகுதிக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு கூட்டத்தினர் நம்முடைய நாட்டிலே வந்து போர் செய்வதா என்ற அகம்பாவத்தோடு மிகப்பெரிய அளவில் பன்மடங்கு வீரர்களை, ராணுவ வீரர்களை சேர்த்துக் கொண்டிருந்தார்கள். தாரிக்குன ஜியாத் அவர்கள் அங்கே ஒரு மலை, அந்த கப்பல் கடலிலே போய் ஒரு மலை அடிவாரத்தில் இறங்கினார்கள். அந்த மலைக்கு இன்னும் தாரிக்கு மலை என்று பெயர் உண்டு, ஸ்பெயினிலே இருக்கிற மலை. அங்கே இறங்கி பார்த்தபோது எதிரிகள் பன்மடங்கு அதிகமாக இருப்பதை பார்த்த உடனேயே அச்சப்படவில்லை, துக்கப்படவில்லை, அவர்கள் ஆணவத்தை பார்க்கிறார்கள். முஸ்லிம்களையே அவர்கள் கேவலமாக பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் காதலே விழுகிறது. இங்கே திரும்பி பார்க்கிறார்கள், தன்னுடைய படையினரிடத்திலே ஒரு விதமான அச்சமும் ஒரு பீதியும் ஏற்பட்டிருப்பதை பார்த்தார்கள். என்ன செய்தார்கள் தெரியுமா? உலக வரலாற்றிலேயே எந்த தளபதியும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்திருக்க முடியாது. அவர்கள் செய்தார்கள், நேராக சென்றார்கள், தான் வந்த அத்தனை கப்பல்களையும், கடலிலே நின்று கொண்டிருக்கிற கப்பல்களை அத்தனையுமே தீயிட்டு கொளுத்தினார்கள். வரலாற்றாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள், கடலே தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது, அந்த அளவுக்கு தீயினுடைய புலம்பு. எரித்துவிட்டு தன்னுடைய வீரர்களிடத்திலே சொன்னார்கள், வீரர்களே, நாம் இங்கிருந்து வந்து விட்டோம், இனி திரும்ப போக முடியாது, யாரும் கடல் வழியாக நீங்கள் நீந்தி அந்த கரைக்கு செல்ல முடியாது, இடையில மரணம் ஏற்பட்டுவிடும். அதை விட பெரிய சஹாதத் இவர்களோடு போரிட்டு மடிவதுதான். இதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. ஒன்று இவர்களை வெற்றி கொண்டு உயிர் வாழ வேண்டும், இல்லையே இவர்களை இவர்களோடு போரிட்டு இங்கே மடிய வேண்டும், இதை தவிர வேறு மார்க்கம் இல்லை என்று சொன்ன போது மற்றவர்களுக்கு உணர்ச்சி பொங்குகிறது. அந்த நேரத்தில் குறைந்த சொற்பமாக இருக்கிற அவர்கள் அவர்களோடு போரிடுகிறார்கள், மகத்தான வெற்றியை பெறுகிறார்கள். அன்றுதான் இஸ்லாமிய கொடி ஸ்பெயினில் பதியப்பட்டது, குத்தப்பட்டது. கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலங்கள் இஸ்லாமியர்கள் அங்கு வாழ்ந்தார்கள். உலகம் முழுவதும் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தார்கள், அரசியலை கற்றுக் கொடுத்தார்கள், விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தார்கள், மருத்துவத்தை கற்றுக் கொடுத்தார்கள், எல்லாம் அங்கிருந்துதான் ஆரம்பமாயின. அதே நேரத்தில் அவர்கள் ஒன்றுமில்லாத அங்கிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். இன்று ஸ்பெயினில் ஒரு முஸ்லீம் கூட கிடையாது என்று சொன்னால், அவர்களது அந்த நேரத்தில் இருந்த அந்த வீரமும், அந்த நேரத்திலே மரணத்தின் மீது அந்த இருக்கிற அந்த அச்சமின்மையும் அதற்கு பின்னால் போய்விட்டன. உலகத்தின் மீது ஆசை ஏற்பட்டு விட்டது. அதன் காரணம் கோழையாக மாறிவிட்டார்கள். இப்படி எத்தனை எத்தனை சான்றுகள், ஒன்றா இரண்டா. பெருமானார் செல்லல்லாஹு அவர்கள் எந்த போதனையை மக்களுக்கு சொன்னார்களோ அந்த போதனையின்படி வாழக்கூடிய காலங்களில் எல்லாம் அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்தார்கள். அப்துல்லா பின் கைஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தலைமையில சைப்ரஸ் என்கின்ற அந்த தீவுக்கு ஒரு படை அனுப்பப்பட்டது. அது மிக அழகான தீவு. பெருமானார் ஸல்லல்லாஹு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு காலத்தில் ரோமர்களை வெற்றி கொண்ட பின்னால் ரோமர்கள் இருக்க இடம் தெரியாது, அங்கு போய் ஒதுங்கினார்கள், புகலிடம் பெற்றார்கள். அங்கு போன பிறகு மிகப்பெரிய ராணுவ தளங்களை அங்கு ஏற்படுத்தினார்கள். அவர்கள் ராணுவத்தினுடைய தலைமையகமே அங்குதான் செயல்பட்டுக் கொண்டிருந்தது. அங்கிருந்து பெரும்பெரும் ஆயுதங்களை அவர்கள் குவித்துக் கொண்டார்கள். எப்படியாவது முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டி கங்கணம் கட்டிக் கொண்டிருந்த அந்த சந்தர்ப்பத்திலே அப்துல்லாஹி பின் கைஸ் ரலியல்லாஹு தலைமையிலே சஹாபாக்களும் மற்றவர்களும் அடங்கிய ஒரு குழு அங்கு போகிறது. அங்கு போன போது அங்கே சுலபமாக அவர்கள் வெற்றி பெற்றுக் கொள்கிறார்கள். வெற்றி அடைந்த பின்னால் பார்த்தால் ரோமர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து பின்னோக்கி ஓடிவிட்டார்கள். அந்த அர்த்தத்தை விட்டே காலி செய்து விட்டார்கள். கடைசியிலே அங்கு இருக்கிற பொருள்களை எல்லாம் சேகரித்து பார்க்கிற போது மிகப்பெரிய அளவிலே பொன்களாலும் வைரங்களாலும் மாணிக்கங்களாலும் அங்கே நிரப்பப்பட்டிருந்தது. இதெல்லாம் பார்த்த உடனே முஸ்லிம்களுக்கு அந்த பொருள் மீது உள்ள ஆசை ஏற்பட்ட போது இவர்களுக்கு மனதிலே கவலை ஏற்படுகிறது. உட்கார்ந்து அழுகிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபி, அங்கே உட்கார்ந்து அழுகிறார்கள். அழுகை பார்த்த உடனே ஜுபைர் இப்னு நஃபீர் என்று சொல்லுகிற சஹாபி வந்து கேட்கிறார், மகத்தான வெற்றியை பெற்று இருக்கிறோம், எவ்வளவு பெரிய இஸ்லாமுடைய காலடியிலே வந்து கிடக்கிறதே, இந்த நேரத்திலே சந்தோஷப்படுவதற்கு பதிலாக அழுகிறீர்களே என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நம்மெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களால் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறோம். எப்போது இந்த உலகத்திலே பொருள்களின் மீது ஆசை ஏற்பட்டு விடுமோ அப்போது நம்முடைய பலம் போய்விடும். நாமெல்லாம் மறுமைக்காக வேண்டி உள்ளவர்கள், இந்த உலகத்திலே சொற்ப காலம் வாழ்கின்ற வாய்ப்பை பெற்றவர்கள். இந்த சொற்ப காலத்தை அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வழியில் நின்று வாழ்கிற போது அதற்குரிய கம்பீரமும் அதற்குரிய வலிமையும் மிகப்பெரியது. ஆனால் இவர்கள் இந்த பொருள்களை பார்த்து ஆசைப்பட்டு அதன் மீது மோகம் கொண்டு எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொருள் வழிகளை செய்துவிடும், வழிதவறு செய்துவிடும். அதிலிருந்து தப்பிக்கிறது ஏதோ அபூர்வம் தான். அப்படி வழிகட்டு போய்விட்டால் எவ்வளவு பெரிய சக்தி மிக்கவர்களாக இருந்த ரோமர்கள் இன்னைக்கு எப்படி சின்ன பின்னப்பட்டு போய்விட்டார்களோ, எப்படி சிதறி போய்விட்டார்களோ, அதுபோன்று நாமும் ஆகிவிடுவோமோ என்ற அச்சத்தின் காரணமாக அழுகிறேன் என்று சொன்னார்கள் முஸ்லிம்கள். என்று சொல்லுகிற போது அது இஸ்லாத்தினுடைய அந்த மரபு, அந்த வழிமுறை நெடுக இருக்குமானால் அதற்கு நிச்சயமாக ஒரு மகத்துவம் இருக்கிறது, ஒரு கம்பீரம் இருக்கிறது. அவுரங்கசீப் ரஹமத்துல்லா அலி அவர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிற நிலப்பகுதிகளை மீட்டெடுத்தார்கள். தனது மோதாதையர்கள் காலத்திலே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக துண்டாடப்பட்டு சில நிலப்பிரப்புகள் அங்கே அங்கே தங்களது பகுதிகளை அமைத்துக் கொண்டு ஆட்சி புரிந்து வந்திருக்கிற காலையில் முழுமையான ஒரு இந்தியாவை உருவாக்கி தந்தவர்கள் அவுரங்கசீப் அவர்கள் தான். இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அனைத்தையும் சேர்ந்து உள்ளடக்கிய மிகப்பெரிய பாரதத்தை அவர்கள் தான் உருவாக்கினார்கள். தொழுகைக்காவடி எந்த போர்க்களத்திலும் தொழுகை விட மாட்டார்கள். தொழுகைக்காவடி கை கட்டி விட்டால் எந்த அளவு போர் நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். உயிர் போகும் என்று இருந்தால் அது நிச்சயமாக போகும். அது இந்த இடத்துல தான் போகணும்னு அவசியம் இல்லை. அல்லாஹ் அந்த உயிரை எங்கு கைப்பற்ற நாடி இருக்கிறானோ அங்கு கைப்பற்றுவான். அது யாராலும் தடுக்க முடியாது என்ற உள்ள உறுதி உள்ளவர்கள். தொழுது கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய சிறுத்தை அவர்களை பாய்ந்து வருகிறது. தக்பீர் போட்டு தொழுது கொண்டிருக்கிறார்கள். சிறுத்தை பாய்ந்து வருவது அவர்களது உணர்வு தெரிந்த உடனேயே ஒரு கையிலே வாளை உருவி ஒரு வீசி வீசினார்கள். சிறுத்தை இரண்டாக பிளந்து இறந்து கீழே விழுந்தது. எந்த அளவுக்கு ஒரு உறுதி இருக்கும் என்று பாருங்கள். அந்த மாதிரியான ஒரு உள்ளச்சமும் இறைவனை பற்றிய அச்சமும் இறைவன் மீது கொண்டிருக்கிற அந்த பற்றுதலும் அவர்களை அந்த அளவுக்கு துணிவு ஏற்படுத்தி வைத்தது. ஏன் மைசூர் சிங்கம் என்று போற்றப்படுகிற திப்பு சுல்தான் சமீப காலத்திலே வாழ்ந்தவர்கள் தான். 200 வருடங்களுக்கு முன்னால் எந்த அளவுக்கு வெள்ளையர்களை பயப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்று சொல்வதற்கு வெள்ளையர்களால் முடியவில்லை. அவருக்கு திப்பு சுல்தானுடைய போர் தந்திரங்களையும் அவருடைய வீர அவேசத்தையும் பார்லிமெண்டிலே பேசுகிற போது வரலாற்றாசிரியர் குறிப்பிடுகிறார்கள், பாராளுமன்றத்தினுடைய கூரைகள் எல்லாம் நடுங்கின என்று சொல்கிறார்கள். அந்த அளவுக்கு லண்டனிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர்களை, ஆணவமிக்கவர்களை, ஒரு தனி மனிதருடைய பயம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு ஏற்படுத்தி இருந்தது. இந்த மாதிரி எல்லாம் அந்த அளவுக்கு வலிமை இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், இஸ்லாத்தின் மீது நெறி பெறலாத அந்த தன்மை அவர்களை அந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தியது என்று சொல்லலாம். முஸ்லிம்களிடத்திலே இன்றைக்கு எதுக்கும் ஒரு பயம், அச்சமும், ஒரு விதமான விரக்தியும், பதட்டமும் இதெல்லாம் ஏற்படுகிறதற்கு காரணமே நம்முடைய வாழ்வு முறை சரியில்லாததுதான். எல்லா நேரத்திலும் நம்முடைய தேட்டங்களும், நம்முடைய சேவைகளும், நம்முடைய எல்லா விதமான எண்ணங்களும் துன்யாவை சார்ந்தே போய்கொண்டிருக்கிறது. மறுமையை பற்றிய சிந்தனை இல்லை, மரணத்தை பற்றிய ஒரு பயம் கிடையாது, ஒரு அச்சம் கிடையாது, அதனுடைய நினைவு கிடையாது. இதன் காரணமாக பலவாறாக நாம் இங்கே பாதிக்கப்படுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இன் அஹவஃமா அதஹவஃபு அலா உம்மத்தி அல்ஹவா, என்னுடைய உம்மத்தினர்கள் மீது நான் அதிகம் அதிகம் பயப்படுவது எல்லாம் மனோச்சியை பின்பற்றுவதை தான். ஹவா என்று சொன்னால் துன்யாவின் மீது கொண்டிருக்கிற ஆசை, இதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று சொல்வார்கள். வசூலுல் அமல், அதுபோல நீண்ட நடிய, நீண்ட காலம் இருப்போம் என்ற நினைப்பில நீண்ட நடிய திட்டங்களை நம்மெல்லாம் நடக்க போறதில்லை, நமது பேர மக்களும் கூட அனுபவிக்க போறதில்லை. அப்படிப்பட்ட நீண்ட நடிய திட்டங்களை போட்டு அதற்காக நிறைய சேமிப்புகளை ஏற்படுத்தி அப்படிப்பட்ட மேலெண்ணங்களை வளர்த்துவது, இந்த இரண்டும் தான், இதை பற்றி தான் நான் ரொம்ப அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த பேராசை இருக்கிற துணிகிற பேராசை உண்மையை தடுத்துவிடும், சத்தியத்தை ஏற்காமல் செய்துவிடும். என்னதான் குரானை சொன்னாலும் ஹதீஸ் சொன்னாலும் என்ன செய்யாது, அங்க போய் ஏறாது. அதே போல தான் தூள்ளாமல் பாமா தூள்ளாமல் பயன்சல் ஆகிறா, நீண்ட நடிய திட்டங்களை போட்ட அந்த மேலெண்ணம் என்பது மறுமையை மறக்கடிக்க செய்துவிடும். துன்யாவுக்கே வாழ்வது போல, துன்யாவுடைய பிள்ளைகளை போல நாம் ஆகிவிடுவோம். இப்படி ஆகிற போது இங்கே அச்சமும், துன்யாவில் என்னெல்லாம் நடக்குமோ அதை பற்றிய பயமும் நமக்கு உண்டாகும். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்து காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே சில நேரங்களில் நமக்கு ஏற்படுகிற சோதனைகளை கண்டு எல்லாத்தையுமே எதிரிகளின் மீது பழி சுமத்திக் கொண்டிருப்பது அல்ல, நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளில் என்ன குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணப்படுக்கையில படுத்து கிடக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் போன போது பார்த்து அழுகிறார்கள். என்ன காரணமாக அழுகிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உங்களை சுவர்க்கவாதி என்று சொல்லிவிட்டார்களே, பல சந்தர்ப்பங்களிலே உங்களுக்குரிய நன்மாராயங்களை சொல்லிவிட்டார்களே, இதற்கு பிறகும் எதற்காக அழ வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நான் அதை நினைத்து அழவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், இந்த உலகத்திலே நீ வாழுகிற போது உனக்குரிய பங்கை எடுத்துக்கொள், அதற்கு மேலுள்ளதை நீ ஆசைப்படாதே, விருப்பப்படாதே என்று சொல்லி இருக்கிறார்கள். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, நமக்கு அப்படி இல்லை இப்படி இல்லையே என்ற எண்ணம் கொள்ளாதே என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய வாழ்விலே ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் அப்படி ஏதாவது அதிகமாக நான் எடுத்துக்கொண்டேனோ என்ற அச்சத்தால் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்கிறார், அவர் இப்படி சொன்ன போது நான் வீட்டை சுற்றி பார்த்தேன், அந்த வீட்டிலே ஒன்றுமில்லை, சாப்பிடுவதற்கு ஒரு தட்டு இருக்கிறது, ஒரு தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு டம்ளர் இருக்கிறது, உதவி செய்வதற்கான ஒரு கோலை இருக்கிறது, படுப்பதற்கு ஒரு பாயும் ஒரு தலையணையும் உண்டு, இதை தவிர அந்த வேற வீட்டில் வேற எதுவும் இல்லை. இதைத்தான் சல்மான் பாரிசி சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹ் சொன்னதை விட இந்த உலகத்தினுடைய பங்கிலே அதிகமாக எடுத்துக்கொண்டேனோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னால் அவர்களது வாழ்வு முறை எப்படி இருந்தது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் இருக்குகின்ற காலம் வரையிலும் முஸ்லிம்களின் மீது ஒரு அச்சம் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. ஆனால் அந்த நிலைகள் மாறிய போது யாரு வேண்டுமானாலும் இஸ்லாமியர்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலை ஏற்பட்டு போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமது உள்ளங்களிலே ஈமானுடைய அந்த உணர்வையும் இஸ்லாமிய வாழ்வு முறையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து மீண்டும் இந்த இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியை அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் துஆ செய்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்துல